நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
எஸ்பிஎஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் கூறி இன்றைய உலக செய்திகளின் பொன்னணியை முன்வைக்கும் நான் தமிழ் பிரபாகரன். முதலில் காசாவில் நிகழும் பட்டினி சாவுகள். காசாவில் பட்டினியால் நிகழ்ந்த உயிரிழப்புகளின் எண்ணிக்கை 197 கடந்துள்ளது. இதில் 96 பேர் குழந்தைகள் என கூறியுள்ள காசா சுகாதார அமைச்சகம் கடந்த 24 மணி நேரத்தில் பட்டினி மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக 4 மரணங்கள் பதிவாகியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. ஜூலை மாதத்தில் காசாவில் 5 வயதுக்குட்பட்ட கிட்டத்தட்ட 12,000 குழந்தைகள் கடுமையான ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அடையாளம் காணப்பட்டுள்ளது என கூறியுள்ள உலக சுகாதார அமைப்பு, இந்த எண்ணிக்கை இதுவரை பதிவாகாத அதிகபட்ச மாதாந்திர எண்ணிக்கை என்றும் கூறியுள்ளது. அந்த அமைப்பின் ஜூலை 29 தேதி கணக்குப்படி பட்டினியால் 5 வயதுக்குட்பட்ட 29 குழந்தைகள் உயிரிழந்துள்ளன. இந்த சூழலில் ஐரோப்பிய ஒன்றியத்திடம் ஏற்றுக்கொண்ட அளவிலான உதவிப் பொருட்கள் கொண்ட லாரிகளை காசாவுக்குள் இஸ்ரேல் அனுமதிக்கவில்லை என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது. அதே சமயம் ஐக்கிய அரபு அமீரகம், ஜெர்மனி, ஜோர்டான், பெல்ஜியம், கனடா வான்வழியாக உணவுப் பொருட்களை வழங்கியுள்ளதாக இஸ்ரேலிய இராணுவம் கூறியுள்ளது. காசா மட்டுமின்றி ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் பாலஸ்தீனியர்களை குறிவைத்து இஸ்ரேலியர்கள் வன்முறையில் ஈடுபடும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளன. அப்படி இஸ்ரேலிய குடியேறி துப்பாக்கியால் சுட்டதில் பாலஸ்தீனிய செயல்பாட்டாளரும் பத்திரிகையாளருமான ஹாவ்தாவ் அதிலின் கொல்லப்பட்டிருக்கிறார். இவர் ஆஸ்கர் வென்ற ஆவணப்படமான நோ அதர் லேண்ட் உருவாக்கத்தில் பங்காற்றியவர். 3 குழந்தைகளின் தந்தையான இவரை சுட்டுக் கொன்ற இஸ்ரேலிய குடியேறி இனோன் லெவியை விடுவித்துள்ள இஸ்ரேலிய நீதிமன்றம் வீட்டுக் காவலில் வைப்பதற்கு உத்தரவிட்டிருக்கிறது. இஸ்ரேல் காசாவை முழுமையாக கட்டுப்படுத்த விரும்புவதாக கூறியுள்ள இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு, ஆனால் காசாவை தாங்கள் வைத்திருக்கவோ அல்லது நிர்வகிக்கவோ விரும்பவில்லை என்று ஃபாக்ஸ் நியூஸுக்கு அளித்த பேட்டியில் கூறியிருக்கிறார். காசாவை முழுமையாக கைப்பற்றுவது தொடர்பான இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சரவை கூட்டத்திற்கு முன்னதாக இக்கருத்தை இஸ்ரேலிய பிரதமர் வெளிப்படுத்தியிருக்கிறார். மேலும் அந்த பேட்டியில், இஸ்ரேலை அச்சுறுத்தாமல் காசாவை நிர்வகிக்கும் அம்மக்களுக்கு நல்ல வாழ்க்கையை வழங்கக்கூடிய அரபு படைகளிடம் அதை ஒப்படைக்க விரும்புவதாகவும், அது அமாசால் சாத்தியமில்லை என்றும் இஸ்ரேலிய பிரதமர் நெத்தன்யாகு தெரிவித்திருக்கிறார். இதற்கிடையே காசாவை முழுமையாக கைப்பற்றும் திட்டத்துக்கு இஸ்ரேலிய ராணுவத்துக்கு தலைமை வகிக்கும் எயில் ஜமீர் எதிர்ப்பு தெரிவிப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த திட்டம் எஞ்சியுள்ள பணைய கைதிகளின் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் என்றும், சோர்வடைந்துள்ள இஸ்ரேலிய ராணுவத்தினரை காசாவுக்குள் சிக்க வைக்கும் என்றும் அவர் கருதுவதாக கூறப்படுகிறது. காசாவுக்குள் நிலவும் சூழல் தொடர்பாக இஸ்ரேல் மீதான சர்வதேச அழுத்தம் அதிகரித்து வரும் நிலையில், காசாவை முழுமையாக கைப்பற்றும் திட்டத்தை மேற்கொண்டால் அது மேலும் பேரழிவுகளுக்கு இட்டுச் செல்லும் என்ற கவலைகள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. இந்திய பொருட்களுக்கு கூடுதலாக 25% வரி என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருப்பதன் மூலம் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 50% வரியை செலுத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்வதை காரணம் காட்டி இந்த கூடுதல் வரி அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வரி விதிப்பு இந்தியாவின் தோல், ரசாயனம், காலணி, நகை, ஜவுளி மற்றும் இறால் ஏற்றுமதியை கடுமையாக பாதிக்கக்கூடும் என சொல்லப்படுகிறது. சந்தை நிலவரம் இந்தியாவின் 1.4 பில்லியன் மக்களின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கத்துடனே ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்யப்படுவதாக கூறியுள்ள இந்திய தரப்பு இது நியாயமற்ற வரி விதிப்பு என கூறியுள்ளது. முன்னதாக இந்தியாவிலிருந்து அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 25% வரியுடன் ரஷ்யாவில் இருந்து எண்ணெய் இறக்குமதி செய்வதற்கான அபராத தொகை வசூலிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருந்தார். தாய்லாந்து கம்போடியா இடையே போர் நிறுத்தம் ஏற்பட்ட நிலையில் மீண்டும் மோதல் வெடிக்காமல் இருப்பதை உறுதி செய்ய எல்லைப் பகுதிகளை ஆய்வு செய்வதற்கு ஆசியான் எனப்படும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் கூட்டமைப்பின் கண்காணிப்பு குழுவை அனுமதிக்க தாய்லாந்து கம்போடியா தரப்பு ஒப்புக்கொண்டிருக்கிறது. முன்னதாக கடந்த ஜூலை 28 அன்று போர் நிறுத்தம் ஏற்பட்டிருந்த போதும் இருதரப்பும் போர் நிறுத்தத்தை மீறும் செயல்களில் ஈடுபடுவதாக பரஸ்பரம் குற்றம் சாட்டி வந்தன. இந்த நிலையில் மலேசியாவில் நடந்த பேச்சுவார்த்தையில் எல்லைப் பகுதிகளை ஆய்வு செய்ய கண்காணிப்பு குழுவை அனுமதிப்பது என்ற முடிவு எட்டப்பட்டுள்ளது. இந்த பேச்சுவார்த்தை மலேசியா, சீனா, அமெரிக்கா ஆகிய நாடுகளின் தலையீட்டுடன் நடந்திருக்கிறது. அடுத்த 2 வாரங்களில் தாய்லாந்து கம்போடியா எல்லை விவகாரம் தொடர்பான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இரு நாடுகளிடையே ஏற்பட்ட எல்லை மோதலில் 43 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 3,00,000 மக்கள் இடப்பெயர்வுக்கு ஆளாகியிருக்கின்றனர். இரு நாடுகளும் 817 கிலோமீட்டர் எல்லையை பகிர்ந்து கொள்கிறது. கம்போடியா பிரான்ஸ் காலனி பகுதியாக இருந்தபோது 1907 இந்த எல்லை வரையறுக்கப்பட்டமை இங்கு குறிப்பிடத்தக்கது. சூடானின் டார்ஃபர் விமான நிலையத்துக்கு சுமார் 40 கொலம்பிய மெர்சனரி படையுடன் வந்த ஐக்கிய அரபு அமீரகத்தின் விமானம் அழிக்கப்பட்டுள்ளதாக ராணுவ ஆதரவு அரசு தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டிருக்கிறது. இந்த விமான நிலையம் துணை ராணுவ படையின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளது. சூடானில் அந்நாட்டு ராணுவத்துக்கும் துணை ராணுவ படையான ராபிட் சப்போர்ட் போர்ஸ் இடையிலான உள்நாட்டு போரில் ஐக்கிய அரபு அமீரகம் துணை ராணுவ படைக்கு ஆதரவாக செயல்பட்டு வருவதாக ராணுவம் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறது. இதற்கிடையில் இந்த தாக்குதலில் எத்தனை கொலம்பிய நாட்டவர்கள் உயிரிழந்தனர் என்பதை அறிய முயற்சித்துக் கொண்டிருப்பதாக கொலம்பிய அதிபர் கெஸ்தவோ பெட்ரோ தெரிவித்திருக்கிறார். ராணுவ ஆதரவு அரசு தொலைக்காட்சியின் கூற்றுப்படி வளைகுடாவில் உள்ள விமான தளத்திலிருந்து வெளிநாட்டு ஆயுதாரிகள் மற்றும் ராணுவ தளவாடங்களுடன் துணை ராணுவ படை கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள விமான நிலையத்தை நோக்கி அமீரக விமானம் வந்ததாக கூறப்பட்டுள்ளது. இந்த ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் முற்றிலும் தவறானவை, எந்த ஆதாரமும் இல்லாதவை என ஐக்கிய அரபு அமீரகம் தரப்பு தெரிவித்துள்ளது. கடந்த ஜூலை 31 அன்று கிழக்கு சிரியாவில் உள்ள சோதனை சாவடி மீது IS ஆயுததாரிகள் நடத்திய தாக்குதலில் குர்து தலைமையிலான சிரிய ஜனநாயக படையைச் சேர்ந்த 5 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றனர். இந்த தாக்குதலுக்கு IS பொறுப்பேற்றுள்ளது. இஸ்லாமிக் ஸ்டேட் எனப்படும் IS அமைப்புக்கு எதிரான போரில் SDF எனப்படும் சிரிய ஜனநாயக படை அமெரிக்காவுடன் இணைந்து சண்டையிட்ட முக்கிய ராணுவ அமைப்பாக கருதப்படுகிறது. இதன் மூலம் IS கடந்த 2019 ஆண்டு வீழ்த்தப்பட்டது. இது ஒருபுறம் இருக்க, வடக்கு சிரியாவில் உள்ள அலப்போ மாகாணத்தில் SDF எனப்படும் குர்து படைக்கும் சிரிய அரசு படைகளுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. தங்களது ராணுவ நிலைகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கான முழு பொறுப்பும் சிரிய அரசையே சாரும் என SDF கூறியுள்ளது. இதேபோல் மன்பிச் நகரில் நடந்த மோதலுக்கு சிரிய அரசு தரப்பும் SDF படையும் பரஸ்பரம் குற்றம் சாட்டியுள்ளன. முன்னாள் சிரிய அதிபர் பஷர் அல் ஆசாத் வெளியேற்றத்திற்கு பின்னர் கடந்த மார்ச் மாதம் டமஸ்கஸில் அமைந்த புதிய சிரிய இஸ்லாமிக் அரசுடன் குர்து SDF உடன்படிக்கை செய்து கொண்டது. இதன் மூலம் வடகிழக்கு சிரியாவில் ஆதிக்கம் செலுத்தும் SDF சிரிய ராணுவத்துடன் இணைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய தாக்குதல் உடன்படிக்கையின் அடுத்த நிலை பற்றிய கேள்வியை எழுப்பியுள்ளது. அதிகார பரவலாக்கல், இன மத உரிமைகள், குறிப்பாக குர்து மக்களுக்கான அங்கீகாரம் மற்றும் பாலின சமத்துவம் உள்ளிட்டவை SDF முன்வைக்கும் முக்கிய கோரிக்கைகளாக உள்ளன. SDF படையின் முக்கிய அங்கமாக இடதுசாரி பின்னணியை கொண்ட YPJ எனப்படும் பீப்புள் புரொடெக்ஷன் யூனிட் அமைப்பு இருக்கிறது. இது குர்திஸ்தான் தொழிலாளர் கட்சியின் அங்கமாக சிரியாவில் செயல்படும் குர்து ஆயுத அமைப்பாக துருக்கி அரசு கருதுகிறது. துருக்கிக்கு எதிரான ஆயுத போராட்டத்தை கைவிடுவதாக PKK எனப்படும் குர்திஸ்தான் தொழிலாளர்கள் கட்சியின் சிறைப்படுத்தப்பட்ட தலைவர் அப்துல்லா ஓக்லான் அறிவித்திருந்த நிலையில் இந்த செயல்பாட்டினை மேற்பார்வையிடுவதற்கான நாடாளுமன்ற குழுவை துருக்கி நாடாளுமன்றம் அமைத்துள்ளது. 40,000 அதிகமான மக்கள் கொல்லப்பட்ட பல தசாப்த கால போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவதன் அடையாளமாக மூத்த உறுப்பினர்கள் உட்பட 30 குர்து கிளர்ச்சியாளர்கள் வடக்கு ஈராக்கில் தங்களது ஆயுதங்களை தீயிலிட்டு கொளுத்தியிருந்தனர். துருக்கி நாடாளுமன்றத்தில் அமைக்கப்பட்டுள்ள குழுவில் ஒரு கட்சியை தவிர மற்ற அனைத்து கட்சிகளும் உள்ளடக்கப்பட்டுள்ளன. பிரதான எதிர்கட்சியான CHP ஜனநாயகமயமாக்கல் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற நிபந்தனையின் பேரில் இக்குழுவில் இணைந்துள்ளது. குழுவில் இணையாத தேசியவாத எதிர்கட்சியான IYI இது குர்து கிளர்ச்சியாளர்களின் கோரிக்கைகளை நியாயப்படுத்தும் என கூறியுள்ளது. துருக்கியின் 3வது பெரிய கட்சியாக அறியப்படும் குர்து ஆதரவு DEM கட்சி இந்த சமாதான நடவடிக்கையில் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஆப்பிரிக்க நாடான கானாவில் நடந்த ராணுவ ஹெலிகாப்டர் விபத்தில் அந்நாட்டின் பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சர் உட்பட 8 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். ஹெலிகாப்டர் தலைநகர் அக்ராவில் இருந்து அசாந்தி பிரதேசத்தில் உள்ள தங்க சுரங்க பகுதியை நோக்கி சென்ற நிலையில் ஹெலிகாப்டர் ரேடார் பார்வையிலிருந்து காணாமல் போனதாக சொல்லப்படுகிறது. விபத்திற்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை. இந்த விபத்தில் பாதுகாப்பு அமைச்சர் எட்வர்ட் ஓமனே போவமா, சுற்றுச்சூழல் அமைச்சர் இப்ராஹிம் முர்தலா முகமது, ஆளும் தேசிய ஜனநாயக கட்சியின் துணைத் தலைவர் மற்றும் முக்கிய அதிகாரிகள் உயிரிழந்ததாக கானா ராணுவத்தின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது SBS தமிழின் உலக செய்திகளின் பின்னணி.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.